كهرباء سري نيسن، كهرباء سري نيسن.
அவைக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இன்றைய விவாதத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட தேசிய சுற்றாடல் நேஷனல் என்வாயன்மெண்ட் சட்டம் மூலம் தொடர்பாக எமது உரையினை நிகழ்த்த இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் இன்றைய காலகட்டத்தில் பல மாவட்டங்களில், குறிப்பாக ரத்னபுர மாவட்டம் மற்றும் இங்கு குறிப்பிடப்பட்டிருக்கின்ற சில மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு மக்கள் நிர்க்கதியில் இருக்கின்றார்கள் என்ற விடயம் சம்பந்தமாக கருத்துக்கள் பரிமாறப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தில் நாங்கள் உண்மையில் விமர்சன ரீதியாக பார்க்கின்ற போது குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அந்த குறைபாடுகளை கேட்டு அறிந்து சரியான பரிகாரங்களை செய்ய வேண்டியது அரசியல் இருக்கின்றவர்களது முக்கியமான கடமையாக இருக்கின்றது. எங்களுக்கு நன்றாக தெரிய வேண்டும், எமது நாட்டில் இரண்டு விடயங்கள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கின்றது. ஒரு காலத்தில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது, இன்னும் ஒரு காலத்தில் வறட்சி ஏற்படுகின்றது. அப்படி என்றால் எங்களுடைய நீர் முகாமைத்துவ அந்த தன்மை எவ்வாறு இருக்கின்றது என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டியுள்ளது. ஒரு காலத்தில் அளவுக்கதிகமாக வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், மண் சரிவினால் பாதிக்கப்படுகின்றார்கள், வெள்ளத்தினால் பாதிக்கப்படுகின்றார்கள், பல்வேறு விதத்தில் அவர்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் ஒரு காலத்தில் பார்த்தால் அந்தந்த இடங்களில் வறட்சியினால் பாதிக்கப்படுகின்றார்கள். இவ்வாறான பாதிப்புகள் இருக்கின்றதென்றால் நாங்கள் விஞ்ஞான ரீதியாக சிந்திப்போமாக இருந்தால் எமது நீர் முகாமைத்துவம் பற்றிய அந்த கோட்பாடு அல்லது நீர் முகாமைத்துவம் பற்றிய எமது பார்வையில் சில குறைபாடுகள் இருக்கின்றன என்பதை நாங்கள் மறுதளிக்க முடியாது. அந்த அடிப்படையில் தற்போது வெள்ளப்பெருக்காக இருக்கின்ற மாவட்டங்களில் காணப்படுகின்ற அடிப்படையான தேவைகளை உடனுக்குடன் அடையாளம் கண்டு அவற்றை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியது தார்மீகம் மிக்க அரசின் பொறுப்பாக இருக்கின்றது. அதனை செய்துதான் ஆக வேண்டும். இந்த இடத்தில் உண்மையான கருத்துக்கள் சொல்லப்படுகின்ற போது அந்த கருத்துக்களுக்கு உரிய பதில்கள் எதிர்பார்க்கப்படுகின்றது. சில வேளைகளில் அந்த கருத்துக்களில் குறைபாடுகள் இருக்குமாக இருந்தால் அவற்றை சுட்டிக்காட்டலாமே ஒழிய அது ஒரு விதண்டாவாதமாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். குறிப்பாக எமது நாடு நீர்வளம் மிக்க நாடு, நிலவளம் மிக்க நாடு என்றெல்லாம் நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நீர்வளத்தினை நாங்கள் எவ்வாறு முகாமைத்துவம் செய்கின்றோம், நிலவளத்தினை எவ்வாறு பாதுகாக்கின்றோம் என்றெல்லாம் நாங்கள் அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காலகட்டம் வந்திருக்கின்றது. எங்களுக்கு தெரியும், சில நாட்கள் மழை பெய்தாலே சில மாவட்டங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகின்றது என்றால் எங்களுடைய உட்கட்டுமான செயல்பாடுகள் எவ்வாறு அமைந்திருக்கின்றது. நாங்கள் வீதிகளை அமைக்கின்ற போது வீதிகளை மட்டும் சிந்திக்கின்றோம், அதனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை பற்றி சிந்திக்கின்ற நிலைமைகள் குறைவாக காணப்படுகின்றது. ஒரு நிலை சிந்தனை அல்லது ஒற்றை போக்குடைய சிந்தனையோடு செயல்படுகின்ற போது மற்ற செயற்பாடுகளில் ஏற்படக்கூடிய பிரதிகூலங்களை பற்றி நாங்கள் சிந்திக்காமல் இருக்கின்றோம். எனவே ஒரு செயல்பாடு நடைபெறுகின்ற போது ஆய்வுகள் செய்யப்பட்டு அந்த ஆய்வுகள் மூலமாக இதனால் ஏற்படக்கூடிய அனுகூலத்தை மட்டும் பார்க்காமல் பிரதிகூலங்கள் என்ன என்பதை பற்றியும் ஆராய்ந்து அவற்றை குறைப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை கட்ட வேண்டும் என்று கூறுவார்கள், ஆனால் எமது நாட்டில் அநேகமாக வெள்ளம் வந்ததன் பின்னர் தான் நாங்கள் அதற்குரிய பரிகாரங்கள் பற்றி அல்லது அதனை தீர்ப்பது பற்றி ஆராய்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த இடத்தில் எமது நாட்டில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் குறிப்பிட்ட காலங்களில் இந்த வெள்ள அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற போது அந்த மாவட்டங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகள் கூடுதலாக பாதிக்கப்படுகின்ற மக்கள் சம்பந்தமாக எடுத்து கூறுகின்ற போது அதனை பொறுப்புணர்ச்சியுடன் செவிமடுக்க வேண்டியது ஆட்சியாளர்களின் கடமையாக இருக்கின்றது. அதனை செய்துதான் ஆக வேண்டும். எனவே விமர்சனங்கள் என்பது சில வேளைகளில் கசப்பாக இருந்தாலும் அந்த விமர்சனங்களை ஏற்று உரிய பதில்களை அளிக்க வேண்டிய பொறுப்பும் அந்த பொறுப்பான அமைச்சர்களுக்கு இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். அதேவேளை இந்த சுற்றாடல் பற்றி நாங்கள் பார்க்கின்ற போது இந்த சுற்றாடலில் பல்வேறு விதமான சுற்றாடல்கள் காணப்படுகின்றன. பௌதிக சூழலை பற்றி நாங்கள் அதிகமாக பேசிக் கொள்கின்றோம், இதைவிட உயிரியல் சூழல் இருக்கின்றது, எங்களுடைய பண்பாட்டு சூழல் இருக்கின்றது. இந்த சூழல்களை பற்றி நாங்கள் அலட்டிக் கொள்வதில்லை. எங்களுடைய பௌதிக சூழல் என்று சொல்லுகின்ற போது நிலத்தை பற்றி பார்க்கின்றோம், நீரை பற்றி பார்க்கின்றோம், வளிமண்டலத்தை பற்றி பார்க்கின்றோம். இந்த சூழல்களில் பாதிப்புகள் ஏற்படுகின்ற போது நாங்கள் பேசித்தான் ஆக வேண்டும், அதனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை எடுத்துத்தான் ஆக வேண்டும். அதே போன்றுதான் எம்முடைய உயிரியல் சூழல் என்று ஒன்று காணப்படுகின்றது. உயிரங்கிகளோடு சம்பந்தப்பட்ட சூழல், அதன் உண்ணங்கிகளாக இருக்கலாம், தாவரங்களாக இருக்கலாம், விலங்குகளாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம். எனவே இந்த சூழலிலும் கூட இந்த பௌதிக சூழலில் ஏற்படுகின்ற தாக்கங்கள் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நாங்கள் சில கருமங்களை முறையான திட்டமிடாமல் செய்கின்ற போது அதனுடைய பக்க தாக்கங்கள், பக்க விளைவுகள் பாரிய அளவில் இருந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்காமல் இருக்க முடியாது. குறிப்பாக மலையக பகுதிகளில் இந்த தாவரங்களை நாங்கள் சரியான முறையில் வளர்க்காது விட்டால், அல்லது அங்கிருக்கின்ற மரங்களை கண்டபடி நாங்கள் தரிக்கின்ற போது அந்த இடங்களில் மண் சரிவுகள் ஏற்படுவதை நாங்கள் அறிந்திருக்க வேண்டும். அதே போன்று வனத்தை பாதுகாக்க வேண்டும், எங்களுடைய வனஜீவராசிகளை பாதுகாக்க வேண்டும், அதே போன்று தொல்பொருள் நிறைந்த பகுதிகளை பாதுகாக்க வேண்டும் என்று நாங்கள் நினைப்பதில் தவறில்லை. அதே நேரத்தில் இந்த பாதுகாப்பு என்பது மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விதத்திலும் அமைந்துவிடக்கூடாது. சில வேளைகளில் மக்களுக்கு அத்தியாவசியமாக குடியேற வேண்டிய சூழல்கள் காணப்படுகின்ற போது அந்த மக்களின் குடியேற்றம் என்கின்ற விடயமும் முக்கியமாக நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த மக்களின் குடியேற்றம் சரியான திட்டமிடலின் மூலமாக முறையாக முன்னெடுக்கப்படுகின்ற போது அந்த இடத்தில் சில வேளைகளில் நாங்கள் இந்த வனவளத்தை பற்றி கூறுகின்றோம், அதே வேளையில் வனஜீவராசிகளை பற்றி பேசுகின்றோம், தொல்பொருள் அமைந்த பிரதேசங்களை பற்றி கூறுகின்றோம். அதே நேரத்தில் இந்த மக்கள் வாழ்வதற்கு உரிய இடங்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றனவா, ஒதுக்கீடு செய்யப்பட்ட இடங்கள் போதுமானதாக இருக்கின்றதா என்பதை பற்றி நாங்கள் கவனத்தில் கொள்வது குறைவாக இருக்கின்றது. எனவே குறிப்பாக ஒரு கருத்தொன்று இருக்கின்றது, இந்த யானைகளால் மக்கள் தாக்கப்படுகின்ற போது, சூழலில் யானைகளால் தாக்கப்படுகின்ற போது மக்கள் அந்த இறப்புக்குள்ளாகின்ற போது அவர்கள் மீது காட்டுகின்ற அக்கறையை விட ஒரு யானை பாதிக்கப்படுகின்ற போது நாங்கள் காட்டுகின்ற அக்கறை அதிகமாக இருக்கின்றது என்ற கருத்து மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆகவே எமது மக்கள் சார்ந்த சில விடயங்களிலும் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இதைவிட எங்களுக்கு தெரிய வேண்டும் இந்த பண்பாட்டு சூழல், எங்களுடைய கலாச்சார சூழல், எமது விளிமிய சூழல் என்கின்ற விடயமும் கவனத்தில் கொள்ள வேண்டியது. ஏனென்றால் பௌதிக சூழல் மாத்திரம் முக்கியமானதல்ல, பண்பாட்டு சூழல் என்பது முக்கியமானது. இந்த பண்பாட்டு சூழல் கூட உல்லாச பயணத்துறை என்பது திட்டமிடாத அடிப்படையில் மேற்கொள்ளுகின்ற போது எமது பண்பாட்டு சூழலும் கூட பாதிப்படைகின்றது, மாசடைகின்றது என்ற செய்தியை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதேவேளை இன்னுமொரு விடயம் இருக்கின்றது, இந்த பொலித்தீன் பாவனை என்கின்ற விடயம் இருக்கின்றது. இந்த பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்த வேண்டும், தடுக்க வேண்டும் என்றெல்லாம் நாங்கள் சட்டங்களை கொண்டு வருகின்றோம், அவற்றை நடைமுறைப்படுத்துகின்றோம். ஆனால் அந்த பொலித்தீன் பாவனையின் அளவு கணிசமான அளவு குறைந்திருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் புள்ளி விவரங்களின் படி ஒரு நாளில் 2 லட்சம் லஞ்சீட் பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்றது என்கின்ற விடயமும், ஒரு நாளில் 1.5 லட்சம் ஷாப்பிங் பேக் பாவனைக்கு உட்படுத்தப்படுகின்ற என்ற விடயமும், வருடந்தோறும் 3 லட்சம் டன் பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் இறக்குமதி செய்யப்படுகின்றன என்ற செய்தியும் இருக்கின்றது. எனவே நாங்கள் சுற்றாடலை பாதுகாக்க வேண்டுமென்றால் சுற்றாடலை மாசுபடுத்தக்கூடிய பொலித்தீன், பிளாஸ்டிக் போன்ற பொருட்களின் பாவனைகளை கட்டுப்படுத்த வேண்டும். ஒரு வருடத்தில் நாங்கள் இறக்குமதி செய்கின்ற அந்த பிளாஸ்டிக் மூலப்பொருட்களின் அளவு 3 லட்சம் டன்களாக இருக்கின்றதென்றால் இந்த பொருட்கள் அழிகின்ற போது அந்த சூழல் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. இன்னுமொரு விடயம் இருக்கின்றது, இந்த நிலத்தை பொறுத்தமட்டில் நிலம் பாதிக்கப்படக்கூடிய விதத்தில் நாங்கள் மண் சரிவை பார்க்கின்றோம். இதைவிட செயற்கை முறையில் ஒரு வியாபார அடிப்படையில் மண் அகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. குறிப்பாக இந்த மட்டக்களப்பு பிரதேசத்தை எடுத்துக்கொண்டால் அந்த இடத்தில் மண் அகழ்வு என்பது மிகவும் லாபகரமான தொழிலாக கருதப்பட்டு குறிப்பிட்ட பிரிவினர் அந்த மண் அகழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு டிப்பர் மண்ணின் விலை 12,000க்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய மண்ணின் விலையானது இப்போது 25,000 32,000 வரை அதிகரித்து கொண்டு செல்கின்றது. அப்படி என்றால் இந்த மண் அகழ்வை செய்கின்றவர்கள் யாருடைய அதிகார நிழலில் இருந்து கொண்டு செய்கின்றார்கள் என்ற கேள்வி எழுகின்றது. குறிப்பாக இந்த ஆற்றுப்படுக்கைகள் அல்லது ஆற்றினுள் சென்று இந்த மண்ணை அகழுகின்ற போக்குகள் காணப்படுகின்றது. குறிப்பாக இந்த கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் வாகனேரி என்கின்ற இடம் இருக்கின்றது, முள்ளிவட்டவான் என்கின்ற இடம் இருக்கின்றது. இந்த இடங்களில் பாரிய அளவில் மண்ணகழ்வு செய்யப்படுகின்ற போது அந்த ஆற்றுப்படுக்கை அப்படியே பாதிக்கப்பட்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது. இவ்வாறு மண்ணகழ்வு செய்கின்றவர்கள் சட்டவிரோதமாக கூட தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள். இந்த சட்டவிரோதமாக செயல்படுகின்றவர்களுக்கு அதற்கான அனுமதி சீட்டுகள் தாராளமாக வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இந்த மண்ணகழ்வில் ஈடுபட்டு இந்த சுற்றாடலை பாதிக்கக்கூடிய விதத்தில் அல்லது சுற்றாடலை வஞ்சிக்கக்கூடிய விதத்தில் செயல்படுகின்ற அந்த வியாபாரிகள் அரசியல்வாதிகளின் பின்னணியிலும் இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த அரசியல்வாதிகள் சில வேளைகளில் அவர்களுடைய பேச்சின் அடிப்படையில் பார்க்கின்ற போது அவரிடம் நாங்கள் நெருங்க முடியாது, ஏனென்றால் அவர்களுக்கு பின்னணியில் சில அமைச்சர்கள் கூட இருக்கின்றார்கள் என்ற கருத்துக்கள் பரிமாறப்படுகின்றன. எனவே நாங்கள் சுற்றாடலை பற்றி கோட்பாட்டளவில் பேச்சளவில் அதிகமாக பேசிக் கொண்டிருப்பதை விட செயல்பாட்டளவில் இந்த சுற்றாடலை பாதுகாக்கக்கூடிய முறையான செயல் திட்டங்களும் ஒரு வினைத்திறன் சார்ந்த பொறிமுறைகளையும் நாங்கள் பின்பற்ற வேண்டியவர்களாக இருக்கின்றோம். குறிப்பாக இந்த முருத்தானை பூலாக்காடு போன்ற பிரதேசங்களை எடுத்துக்கொண்டால், இது கோரளை பற்றி தெற்கு கிரான் பிரதேச அந்த செயலகத்திற்குட்பட்ட பிரதேசமாக இருக்கின்றது. இந்த இடத்தில் காடுகளில் உள்ள மரங்களை வெட்டி கடத்தி வியாபாரம் செய்கின்ற ஒரு செயல்பாடு நடக்கின்றது. அங்கு போலீசார் இருக்கின்றார்கள், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இருக்கின்றார்கள். ஆனால் அத்தனையும் இருக்கத்தக்கதாக இந்த மரக்கடத்தல் மண் கடத்தல் போன்ற சட்டவிரோதமான செயல்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எனவே இந்த விடயத்தில் போலீசாரிலிருந்து வன பாதுகாப்பு அதிகாரிகளிலிருந்து இவற்றை கண்காணிக்கின்ற இந்த ESMB-க்கு பொறுப்பாக இருக்கின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்கள். சில வேளைகளில் இந்த மண் அகழ்வதற்கான அனுமதி பத்திரம் ஒருவருக்கு பல பத்திரங்கள் ஒரு தந்திரோபாயமான அடிப்படையில் பிறரது பெயர்களை கொடுத்து போடுகின்ற ஒரு துர்ப்பாக்கியமான நிலைமை கூட காணப்படுகின்றது. இதனால் நாங்கள் சுற்றாடல் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற போது எமது நிலத்தை அகழ்ந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் இவர்களுடைய செயல்பாடுகள் நாளும் அதிகரித்து கொண்டு செல்கின்றது. எனவே சுற்றாடல் அமைச்சு, இதற்கு பொறுப்பாக இருக்கின்ற சுற்றாடல் அமைச்சும் அதன் கீழ் பணியாற்றுகின்ற அதிகாரிகளும் தங்களுடைய செயற்பாடுகளை முடுக்கிவிட வேண்டிய தேவைப்பாடு இருக்கின்றது. இல்லாதுவிட்டால் நாங்கள் சுற்றாடல் என்று பேசிக் கொண்டிருக்கின்ற போதே எமது நிலச்சுற்றாடல், நீர் சுற்றாடல் மற்றும் வளிமண்டல சுற்றாடல் என்கின்ற பல்வேறு சுற்றாடல்களும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. இந்த பொலித்தீன் பாவனை பற்றி அமைச்சர் அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கின்றார். உண்மையில் பொலித்தீன் பாவனையை தடை செய்ய வேண்டியது அவசியமான ஒன்றாக இருந்தாலும் அதற்கு பதிலீடாக நாங்கள் இவற்றை பாவிக்கப் போகின்றோம் என்ற விடயமும் அந்த சமகாலத்தில் ஒன்றை தடுக்கின்ற போது எதை பாவிக்க வேண்டும் என்கின்ற அந்த முன்னெடுப்புகளும் அதே வேகத்தில் கொண்டு செல்லப்பட வேண்டும். நாங்கள் கடதாசி மூலமாக அந்த மாற்றீட்டு பொருட்களை செய்யப்போகின்றோம் என்றால் அந்த உற்பத்தியும் சமகாலத்தில் நடந்தால்தான் இந்த பொலித்தீன் பாவனையை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே எங்களுடைய இந்த விவாதத்தின் போது உண்மையில் சமகாலத்தில் வெள்ளம் வருவதற்கு முன்பு அணை கட்டுவது நல்லது என்று கூறினாலும் கூட எமது நாட்டில் அநேகமாக வெள்ளம் வந்ததன் பின்னர் தான் நாங்கள் விமர்சனங்களை முன்வைக்கின்ற போக்கு காணப்படுகின்றது. எனவே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தாமல் இருப்பதற்கும் இந்த நீர் இயல்பான அந்த ஓடைகளுக்கூடாக சொல்லுவார்கள் இயற்கையாக காணப்படுகின்ற அந்த மண் வடிந்து செல்ல நீர் வடிந்து செல்லுகின்ற அந்த வாய்க்கால்களை கால்வாய்களை அடைத்து விடுகின்ற போதும் முறையற்ற முறையில் வீதிகளை நாங்கள் போடுகின்ற போதும் வடிகால்கள் அமைக்காத போதும் திட்டமிடப்படாத குடியேற்றங்களை செய்கின்ற போதும் தான் இந்த அனர்த்தங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன என்று கூறுகின்றார்கள். எனவே அமைச்சர்கள் உட்பட அதிகாரிகள் உட்பட இந்த விடயத்தில் வினைத்திறனாக செயல்பட்டு இந்த கெடுதியான செயல்பாடுகளை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை உடனடியாக எடுக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்கின்றது. எனவே இந்த இடத்தில் நான் கூறிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம் என்னவென்றால், சில வேளைகளில் காரசாரமான விவாதங்கள் நடைபெற்று வருகின்ற போது அந்த விவாதங்கள் எப்போதும் ஒரு விஞ்ஞான ரீதியாக அமைந்திருக்கின்ற போதுதான் அந்த விவாதத்தின் பொருளை எல்லோரும் கேட்கக்கூடியதாக இருக்கும். இது சில வேளைகளில் ஒரு பகைமை உணர்வோடு இந்த விவாதங்கள் நடைபெறுகின்ற போது வாதப்பிரதிவாதங்கள் அதிகரித்து கூச்சல்கள் அதிகரிக்கின்ற போது அந்த விவாதத்தின் கருப்பொருளை மக்கள் விளங்கிக் கொள்வதற்கு தடையாக அமைந்து விடுகின்றது என்ற அடிப்படையில் பார்க்கின்ற போது உண்மையில் இந்த சுற்றாடல் பற்றிய அக்கறை, சுற்றாடல் பற்றிய கவனம், சுற்றாடல் பற்றிய பாதுகாப்பு, இந்த சுற்றாடலை பாதுகாப்பதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கை என்பன முக்கியமாக இருக்கின்றது. இந்த நிலத்தடி நீர் என்பது மிக முக்கியமானது. அநேகமாக வெள்ளக்காலங்களில் இந்த நிலத்தடி நீர் தேக்கப்படாமலே வெள்ளமாக கடலில் சென்று நீர் சென்றடைவதனால் நிலத்தடி நீர் குறைவடைகின்ற போது குடிநீருக்கான தட்டுப்பாடுகள் ஏற்படக்கூடிய நிலைமை இருக்கின்றது. எனவே வெள்ளத்தை, வெள்ளமாக வருகின்ற நீரை நிலத்தடி நீராக பாவிக்கக்கூடிய விதத்தில் குளங்களை அமைத்து, அந்த காலத்தில் மன்னர்கள் சிறப்பாக சேவை செய்திருக்கின்றார்கள், குளங்களை அமைத்து அந்த குளத்தின் மூலமாக நிலத்தடி நீரை அவர்கள் தேக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த பயிற்சிகைக்கு கூட அவர்கள் நீரை சரியான முறையில் அவர்களுடைய முகாமைத்துவம் இருந்திருக்கின்றது. எனவே நீர் முகாமைத்துவம், நில முகாமைத்துவம், மொத்தத்தில் சுற்றாடல் முகாமைத்துவம் என்பவற்றை சிறப்பாக செய்வதன் மூலமாக இந்த வெள்ளப்பெருக்கு, வறட்சி போன்ற அந்த செயல்பாடுகளிலிருந்து எமது மக்களை பாதுகாக்க முடியும் என்று கூறி எனது உரையினை நிறைவு செய்கின்றேன்.
ஒன்றபல் டாக்டர் ரமேஷ் பத்திரன்.
ආරක්ෂක නීති සභාපතිතුමනි, පරිසර සම්බන්ධ රෙගුලාසි කීපයක් අනුමත වෙන මේ මොහොතේදී අපි මේ අයහපත් කාලගුණික තත්ත්වය නිසා මතුවලා තිබෙන අර්බුදකාරී තත්ත්වය පිළිබඳව වචන කීපයක් ප්‍රකාශ කරන්න සතුටුයි. අතරම පසුගිය වසරේත් මේ විදිහටම කාලගුණික තත්ත්වයේ අයහපත් බව නිසා ගාල්ල දිස්ත්‍රික්කය ඇතුළු අපනියෝජනය කරන ගාල්ල දිස්ත්‍රික්කය ඇතුළු දිස්ත්‍රික්ක ගණනාවක ජනතාව ප්‍රබල විපත් රාශියකට මුහුණ දුන්නා. ඒ විපත සම්පූර්ණයෙන්ම හානිපූර්ණේ කළා වන්දිගල අවසන් වුණත් කල නැවත වතාවක් මේ රටේ ජල ගැලීම් තත්ත්වයක් උද්ගත වෙලා තිබෙනවා. පසුගිය වසරේදී ඇතිවෙච්ච ආපදා තත්ත්වයත් එක්ක අපි යම් පමණකට සූතිවන්ත වෙනවා. මේ 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 මෙතන මේ ස්ථාන ඉන්නව ගාල්ල දිස්ත්‍රික්ක නියෝජිත වජිර අභිවර්ධන ඇමතුම එතුමත් මැදිහත් වෙලා යම් යම් හානි සිදු වෙච්ච ස්ථානවලට වන්දි ගෙවන්න, පුද්ගලයන්ට වන්දි ගෙවන්න කටයුතු කළා. නමුත් අදටත් සම්පූර්ණ වන්දි ප්‍රමාණය නොලැබිච්ච සහ කිසිම වන්දියක් නොලැබිච්ච විශාල පිරිසක් ගාල්ල දිස්ත්‍රික්ක ඇතුළු ස්ථාන රාශියක, දිස්ත්‍රික්ක රාශියක ජීවත් වෙනවා අපි දන්නවා. ඒ නිසා වර්තමාන අයහපත් කාලගුණික තත්ත්වයත් එක්ක අපි දන්නවා පසුගිය වසර තුනේ මේ රටේ ඇතිවෙච්ච ස්වාභාවික විපත් රාශියක් නිසා සාම්සර කන්ද නායාම, පසුගිය වසරේ ගම් වතුර තර්ජනය, ඒ වගේම මීතර මුල්ල කුණු කන්ද නායාම ඇතුළු කරුණු හරහා විපතටපත් වෙච්ච ජනතාව බහුතරයකට සාධාරණයක් ඉෂ්ට වුණේ නැහැ කියන මතයේ බහුතරයක් ජනතාව සිටිනවා. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා ආපදා කළමනාකරණයේ පැත්තෙන් පසුගිය වසර කිහිපය තුළ මේ රටේ තිබිච්ච යාන්ත්‍රණය සහ වන්දි ගෙවීම පිළිබඳ කාරණාවලදී මේ රටේ ආණ්ඩුව කටයුතු කරපු ආකාරය පිළිබඳව අපිට සාධනීය විදියට සතුටු වෙන්නට බෑ කියලා අපි විශ්වාස කරනවා.
මන්තුමා කතා කරා.
නිසා මේ තත්ත්වය යටතේ මේ පසුගිය වසර කිහිපය තුළ ඇතිවෙච්ච ආපදා තත්ත්වයත් එක්ක වර්තමානයේ ඇති වෙලා තියෙන ආපදා කළමනාකාර තත්ත්වයත් එක්ක කටයුතු කරනකොට අපි විශ්වාස කරනවා පෙර සූදානමක් පසුගිය වසරවලට වඩා තිබුණු බව පෙන්වනවා. ඒ පිළිබඳව අපි සතුටට පත් වුණා. හැබැයි වර්තමාන තත්ත්වයත් එක්ක හානියට පත් වෙන ජනතාවට, දුකට පත් වෙන ජනතාවට වන්දි ලබා දීමේ කඩිනම් කාර්යක්ෂම වැඩපිළිවෙලක් මේ ආණ්ඩුව ක්‍රියාත්මක කරන්න ඕනේ කියලා බොහොම පැහැදිලිව යෝජනා කරනවා. මේ වැසි තත්ත්වයත් එක්ක අපිට මතක් වෙන කාරණයක් තමයි මූලාසන වරුඩ බන්තුතුමනි, 2010 වර්ෂයේදී මේ වගේ අධික වර්ෂාපතනයක් මේ රටේ ඇතිවෙච්ච වෙලාවේදී කොළඹ නගරය සම්පූර්ණයෙන් අට වෙලා මේ පාර්ලිමේන්තු පරිශ්‍රය පවා සම්පූර්ණයෙන් වතුරෙන් යට වුණා. ඒ අවස්ථාවේ 2010 වර්ෂයේදී ඇතිවෙච්ච තත්ත්වයත් එක්ක එවකට පැවතිච්ච අපේ රජය මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ නායකත්වයෙන් එවකට නාගරික සංවර්ධන අධිකාරියේ ලේකම්තුමා හැටියට, අමාත්‍යංශ ලේකම්තුමා හැටියට කටයුතු කරපු ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමන්ගේ මෙහෙයවීමෙන් මේ කොළඹ අවට ප්‍රදේශවල ජල ගැලීම් පාලනය කරන්න සුවිශේෂී වැඩසටහනක් ක්‍රියාත්මක වුණා. ඒ වැඩසටහනේ ප්‍රතිඵලයක් හැටියට මේ පළාතේ ජලබස්නායි ජල ප්‍රවාහන පද්ධති දියුණු කරා විතරක් නෙවෙයි, රාජගිරිය, බත්තරමුල්ල, තලවතුගොඩ ඇතුළු ප්‍රදේශවල, පාර්ලිමේන්තු අවට ප්‍රදේශවල ජලය එක් රැස් කිරීමේ කුඩා වැව් හදලා මෙවැනි වැස්සකට මේ ප්‍රදේශයේ ජලයෙන් යටවීමේ අවදානම අඩු කරා. එයින් පසුව 2011 වර්ෂයෙන් පස්සේ මෙවැනි වර්ෂා කීපයක්ම මේ පළාතේ ඇති වුණත් ඇත්තටම පාර්ලිමේන්තු ඇතුළු අවශේෂ ප්‍රදේශවල ජල ගැලීම් තත්ත්වයක් නිර්මාණය වුණේ නැහැ. ඒ නිසා අපි ස්තුතිවන්ත වෙනවා. ඇත්තටම ඒ කටයුත්තර මූලිකත්වය අරගෙන කටයුතු කළේ ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා. ඒ අවස්ථාවේදී එතුමා මේ කරුණ සුවිශේෂී කරුණක් හැටියට දැකලා ජලගැලීම් පිළිබඳ කොළඹ නගරයේ තිබිච්ච තර්ජනය සෑහෙන මට්ටකට අවම කරලා පාලනය කරලා දුන්නා. ඒ වගේම තමයි අපි මේ අවස්ථාව සඳහන් කරන්න සතුටුයි. එතුමා ගෝඨාභය රාජපක්ෂ ආරක්ෂක ලේකම්තුමා හැටියටත් මේ රටේ නිදහසට නව ජීවියක් ලබා දෙන නිදහසට මේ රට ලබන්න යොමු කරන්න කටයුතු කරා වගේම නිදහස ලබා දෙන මහින්ද රාජපක්ෂ ජනාධිපතිතුමා එක්ක කටයුතු කළා වගේම නාගරික සංවර්ධනයේ පැත්තෙන් කොළඹ නගරය සංවර්ධනය කළා පාරිසරික පැත්තෙන් ආරක්ෂා කරලා කොළඹ නගරය දකුණු ආසියාවේ තිබෙන ඉතාම දර්ශනීය නගරයක් බවට පත් කරා වගේම ගාල් ඇතුළු නගර සංවර්ධනය කළා පාරිසරික පැත්තෙන් ආරක්ෂා කළා ඉතාම ඉහළ මට්ටමේ නගර බවට සංවර්ධනය කරා. දැන් එතුමා පිළිබඳව ඊයේ අපි දැක්කා මේ පාර්ලිමේන්තු විවාදයක් තිබුණා. ඒ විවාදෙදී මලික් සමරවික්‍රම ඇමතුමා විදේශ ආයෝජන පිළිබඳව තිබිච්ච විවාදෙදී සම්පූර්ණ කතාවම පාවිච්චි කළා. ගෝඨාභය රාජපක්ෂ ඇමතුමාට එතුමාගේ කරුණු දේශපාලන කරුණු පිළිබඳ දේශපාලනයට ප්‍රවිෂ්ට වෙලත් නැති ආරක්ෂක හිටපු ආරක්ෂක ලේකම්තුමාට ප්‍රබල ප්‍රහාරයක් එල්ල කරා. ඒ වගේම අපි දැක්කා පසුගිය දින කීපය පුරාම ජනමාධ්‍ය අමාත්‍ය මංගල සමරවික්‍රම ඇමතුමා ජනමාධ්‍ය භාවිතා කරමින් එතුමාට ගෝඨාභය රාජපක්ෂ ඇමතුමාට ප්‍රබල ප්‍රහාර කීපයක් දියත් කරන අපි දැක්කා රාජ්‍ය මාධ්‍ය සියල්ල භාවිතා කරමින්. දේශපාලනට අවිල්ලත් නැති දේශපාලනට එනවා කියපුත් නැති හිටපු ආරක්ෂක ලේකම් ගෝඨාභය රාජපක්ෂ ඇමතුමා තමුන්ගේ ශක්ති ප්‍රමාණයෙන් මේ රටේ නිදහස වෙනුවෙන් විශාල කැපකිරීමක් කරපු මේ රටේ නාගරික සංවර්ධනය වෙනුවෙන් විශාල දායකත්වයක් ලබලා දීපු කෙනෙක්. ඉතින් අපි විශ්වාස කරනවා එතුමාට මේ රාජ්‍ය මාධ්‍ය භාවිතා කරමින් ආණ්ඩුව ඇමතිවරයා හැටියට මේ එල්ල කරන මේ ප්‍රහාර කිරීම මේ ප්‍රහාර දියත් කිරීම සාධාරණ නැහැ, සාධනීය නැහැ කියලා අපි විශ්වාස කරනවා. එතුමාට විරුද්ධව සාධනීය චෝදනා නැතුව ජනමාධ්‍ය මාධ්‍ය මංගල සමිරර ඇමතුමා ප්‍රකාශ කරනවා එතුමව එතුමා උසාවියට ගිහිල්ලා අපේක්ෂිත ඇප ඇන්ටිසිපේටරි බේල් ලබා ගත්තා. ඒක වරදක් කියලා එතුමා මේ අපි දැක්කයි සඳහන් කරලා තියෙනවා. පසුගිය වසර තුනහ මාර්ග කාලය තුල යහපාලන ආණ්ඩුව බලයට අවිල්ලා මේ පාර්ලිමේන්තුවේ ඉන්න සාධනීය චෝදනා නැති මන්ත්‍රීවරු 16 දෙනෙක් රිමාන්ඩ් බන්ධනාගාරගත කරලා සිරගත කරලා තිබුණා. එවැනි තත්ත්වයක් යටතේ මේ රටේ විනිශ්චයකාරවරු ප්‍රකාශ කළා බොහොම පැහැදිලිව අධිකරණමය මනසකින් අපිට මේ මන්ත්‍රීවරු රිමාන්ඩ් බන්ධනාගාරවල තියන්න බෑ, ඒ නිසා අපි ඇප ලබා දෙනවා කියලා නිදහස් කරා. එකම නඩුවක්වත් ඔප්පු කරන්න බැරි වුණා. ඒ නිසා ගෝඨාභය රාජපක්ෂ ආරක්ෂක ලේකම්තුමා එතුමාට තිබෙන අයිතියක් හැටියට මේ රටේ පුරවැසියෙක් හැටියට එතුමා ගිහිල්ලා උසාවියට ගිහිල්ලා තමුන්ට අපේක්ෂිත ඇප ලබාගෙන තියෙනවා. ඒක කාටවත් විවේචනය කරන්න බෑ. මේ රටේ අධිකරණ පද්ධතිය පිළිබඳව තාමත් අපිට විශ්වාසයක් තියෙනවා. හැබැයි ආණ්ඩුවේ ක්‍රියාකලාපයන් පිළිබඳව අපිට විශ්වාසයක් නැහැ. ඒ නිසා එතුමා කරපු කාරණය බොහොම පැහැදිලිව මේ රටේ අධිකරණ පද්ධතිය තුළ පිළිගන්න පුළුවන් බොහොම වැදගත් කාරණයක්. ඒ නිසා අපි විශ්වාස කරනවා මේ රටේ නඩුහාන විනිශ්චයකාරවරු එතුමාට සාධාරණ ඉෂ්ට කරන්න කටයුතු කර කියලා විශ්වාස කරනවා. ඒ වගේම අපි බොහොම පැහැදිලිව කියනවා එතුමාට තියෙන අයිතිය එතුමා දේශපාලන ප්‍රවිෂ්ඨ වෙලත් නැහැ. දේශපාලකයෙක්ගේ තත්වෙට එතුමාව පත් කරලා අද මේ කරන පහර දීම් අපි බොහොම අපි හෙලා දකිනවා කියන කාරණාවත් මම මේ අවස්ථාවේදී සිහිපත් කරනවා. ඒ වගේම මේ හා සම්බන්ධ කාරණාවලදී පරිසරය පිළිබඳ කාරණයේදී ගරු මූලාසන අරුණ සභාපතිතුමනි අපි දන්නවා පසුගිය කාල වකවාණු පුරාවටම ආණ්ඩුවේ නායකින් අපි දැකලා තියෙනවා පරිසරය ආරක්ෂා කරන්න, වනාන්තර ආරක්ෂා කරන්න, මේ රටේ පස් කැපීම, වැලි ප්‍රවාහන ඇතුළු කරුණු කාරණාවලට විරුද්ධව එලිපිට කතා කරලා විශාල ප්‍රචාර දියත් කරලා තියෙනවා අපි දැකලා තියෙනවා. හැබැයි එක පැත්තකින් ඒ පිළිබඳ කාරණා යම් යම් සාධනීය කාරණාවලට අපි එකඟුණත් අනිත් පැත්තෙන් පරිසර විනාශය පිළිබඳ කාරණාවලදී බොහොම පැහැදිලිව අපි කියන්නට සතුටුයි. මේ රටේ මේ වැලි ටිකක් ප්‍රවාහනය කළා, පස් ට්‍රැක්ටරයක් ප්‍රවාහනය කළා, එහෙම නිකක් ගල් ටිකක් ප්‍රවාහනය කරලා මේ රටේ සංවර්ධන කාර්යයන්ට අතහිත දීපු, එහෙම නැත්නම් මේ රටේ සංවර්ධන ඉදිරි ගමනට දායකත්වය ලබලා දීපු අවිධිමත් ආර්ථිකයක ජීවත් වෙන අතිවිශාල පිරිසක් හිටියා. ඔවුන්ගේ ජීවිකාව කෙරුණේ කුඩා ට්‍රැක්ටරයෙන්, එහෙම නැත්නම් ට්‍රැක්ටරයකින්, එහෙම නැත්නම් කැන්ටරයකින් වැලි ටිකක් ප්‍රවාහනය කළා, ගල් ටිකක් ප්‍රවාහනය කළා, එහෙම ටිකක් පස් ටිකක් ප්‍රවාහනය කළා. අද ඇති වෙලා තිබෙන තත්ත්වයන් එක්ක පරිසර අමාත්‍යාංශයේ පරිසර ආරක්ෂා කිරීම පිළිබඳව නියාමනයන් ඉදිරිපත් කරනවා කියන කාරණේ හරහා තමුන්ගේ ගෙවත්තේ ගෙපලේ තියෙන පස් ටිකවත් එළියට අත ගන්න බැරි තරමට මේ රටේ නීතිය දැඩි කරලා තියෙනවා. මේ පරිසර ආරක්ෂා කරන්න නීති තියෙන්නට අවශ්‍යයි. හැබැයි අනිත් පැත්තෙන් අපි දැනගන්න ඕන කාරණේ තමයි මේ තත්ත්වයන් යටතේ සෑම පුද්ගලයෙක්ම විශාල අපහසුතාවයන්ට පත්වන අවස්ථා තියෙනවා. තමුන්ගේ ගෙවත් තියෙන පස් ටික ඉවත් කරගන්න විදියක් නැහැ. තමුන්ගේ ගෙදර හදන ගෙපලට පස් ටිකක් දාගන්න බලපත්‍ර ලබා ගන්න විශාල වෙහෙසක් දරන්න සිදුවලා තියෙනවා. ඒ නිසා අපි දැකලා තියෙනවා පස් ට්‍රැක්ටරයක් ප්‍රවාහනය කරනකොට සමහරක් වෙලාවට මේ ට්‍රැක්ටරක අල්ලන් ගිහලා පොලිසියෙන් රුපියල් 50,000ක් දඩ ගහන ඇමතුමනි. ඉතින් ඒ නිසා මේ තත්වය වැලි ටිකක් ප්‍රවාහනය කරන්න නිදහසක් නැති, පස් ටිකක් ප්‍රවාහනය කරන්න නිදහසක් නැති වුණාම මේ ට්‍රක්ටර් හිමියන් මේ කැන්ටර් හිමියන් කුඩා අලුරු රථ හිමියන්
ගර්මන්තුමා තව විනාඩියක් තියෙන්නේ.
හොඳයි විශාල අපහසුතාවයකට පත් වුණායි. විශාල අපහසුතාවය හරහා මොකද්ද වෙන්නේ? ඔවුන්ට තමුන්ගේ ට්‍රැක්ටරේ වාහනේ විකුණන්න වෙනවා. තමුන්ගේ ව්‍යාපාර නතර වෙනවා. සංවර්ධන කාර්යයන් සම්පූර්ණයෙන් අඩාල වෙනවා. මේක විෂම චක්‍රයක් හැටියට සංවර්ධන ගමනට ප්‍රබල බලපෑමක් ඇති කරනවා. ඒ නිසා තමයි මොන කවුරු මොනවා කිව්වත් පසුගිය කාලය තුල මේ ගම්මානවල තියෙන ඉදිකිරීම් ක්ෂේත්‍රයේ විශාල ගැටලුවක් මතුවලා තියෙනවා. ඒ නිසා තමයි මේ රටේ ආර්ථික වර්ධන වේගය අඩු වුණේ. ඒ නිසා තමයි නිදහසින් පස්සේ ආර්ථික වර්ධන වේගයේ දෙවනි වතාවට අඩුම අගයක් බවට වාර්ෂික ආර්ථික වර්ධන වේගය 3.1 දක්වා අඩු වුණේ මෙන්න මේ කාර්යයන් හරහා, ආණ්ඩුවේ නියාමනයන් හරහා මේ රටේ සංවර්ධන ඉදිරි ගමන වළක්වන්නට නියමෙන් හෝ අනියමෙන් කටයුතු කරපු නිසායි. ඒ නිසා ගරු සභාපතිතුමනි, අපි ආණ්ඩුවට යෝජනා කරනවා ඔව් පරිසරය ආරක්ෂා කරන්නට අවශ්‍යයි ගස් කැපීම නවත්වන්නට, ඒ වගේම අනවසර වැලි කැපීම්, පස් කැපීම්, ගල් කැඩීම් නවත්වන්නට අවශ්‍යයි. හැබැයි මේ නියාමනය හරහා මේ රටේ ආර්ථිකයට සිදුවන හානිය පිළිබඳව දැනුවත් වෙලා ඒ පිළිබඳව මේ රටේ කුඩා ව්‍යාපාරිකයාට, කුඩා මධ්‍ය පරිමාණ කුඩා කොන්ත්‍රාත්කරුවාට සිදුවන හානිය පිළිබඳවත් දැනුවත් වෙලා කටයුතු කරන්න අවශ්‍ය කියලා අපි යෝජනා කරනවා. ඒ නිසා මේ වර්තමාන තත්ත්වයේ යටතේ මේ රටේ ඇති වෙලා තිබෙන ලෝක මට්ටමේ ඇති වෙන එල්නෝ තත්ත්වයන් එක්ක සහ ගෝලීය උෂ්ණත්වය ඉහළම හරහා ඒ බලපෑම ලංකාවට දැනෙනවා. ඒ හරහා දීර්ඝ නියං කාල වගේම විශාල වර්ෂාපතනයක්
සම්බන්ධව
ඒ නිසා මේ තත්ත්වය කලමනාකරණය කරන්න දීර්ඝ කාලීන දැක්මක් ඇතිව ආපදා කලමනාකරණයට වඩා ආපදාවට පෙර සූදානම් වීමටත් වඩා මේක වළක්වා ගන්න කෙසේද කියන කාරණේ පිළිබඳව දීර්ඝ ලෙස විශ්ලේෂණය කළ, අධ්‍යයනය කළා, විසඳුම් සොයන්න අවශ්‍යයි කියමින් මගේ කතාව අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
ස්තුතියි ගරු ආනන්ද අලුත්ගමගේ මන්තුමා.
මූලස්සනය හබවන ගරු සභාපතිතුමනි, ජාතික පරිසරක පනත යටතේ නියමයන් 7ක් පිළිබඳව මේ ගරු සභාවේ සාකච්ඡා කරන මේ මොහොතදී මටත් අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට මා ප්‍රථමකොට ස්තුතියන්ත වෙනවා. ඇත්තෙන්ම රමේෂ් පතිරණ මන්ත්‍රීතුමාගේ කතාවට පස්සේ මට කතාව ලැබීම පිළිබඳව මා ස්තුතිවන්ත වෙනවා. එතුමා ගෙනහැර දැක්වූ කාරණා කීපයක් පිළිබඳව අපිටත් එකගතාවය ප්‍රකාශ කළ යුතුව තිබෙන. මොකද අපේ මහනුවර දිස්ත්‍රික්කයේ අපේ ආසන ගත්තාමත් මූලාසනයේ ගරු මන්ත්‍රීතුමත් අපේ ආසනයේ නියෝජන කර මන්ත්‍රීවරයෙක් හැටියට ඔබතුමාත් සාක්ෂි දරනවා. ඇත්තෙන්ම පස් ප්‍රවාහනය කිරීම සම්බන්ධයෙන් අපේ ආසනවලත් විශාල පිරිසක් පොලිසියෙන් දඩ කාලා පොලිසියෙන් ප්‍රශ්න විසඳාගත්තේ අවස්ථාවල් තියෙනවා. විශේෂයෙන්ම නායන ප්‍රදේශයක් හැටියට හදිසියේ පස් එකක් පාරට වැටිච්චාම ට්‍රක් රථයකින් ඉවත් කිරීමේ අවස්ථාව තිබුණත් මේ නීතිත් එක්ක ගැළපීමේදී අපේ කොට්ටාසවල එවැනි තත්ත්වයන් නැති වෙලා තියෙනවා. තමන්ගේ ඉඩමේ කපන පස් එක අල්ලපු ඉඩමට දාන්න තියෙන ගැටලුව අපිට දැනිලා තියෙනවා. ඒ වගේම වැලි ප්‍රවාහනය කිරීමේදී මේ නීති මං හිතන්නේ සමස්ත රටටම යොදනවට වඩා එක් එක් පරිසර කලාපයන් තුළ මේ කටයුත්ත සිද්ධ කරනවා නම් හොඳයි. අපි දකින විදිහට වැලි ටිකක් ගොඩ දාලා ඒ ව්‍යාපාරිකින් ගෙනල්ලා ඒ වැලි ප්‍රවාහනය කිරීම සඳහා නැවත බලපත්‍රයක් ලබා දීමේදී වැලි ගොඩ දාන තැනින් අල්ලලා නීතියානුකූල කටයුතු කරනවා නම් හොඳයි. මං හිතන්නේ ගොඩ දාපු වැලි ටික ඒ කොට්ටාසේ ප්‍රවාහනය කිරීමේදී මීට වඩා ලිහිල් ප්‍රතිපත්තියක් අනුගමනය කරනවා නම් හොඳයි කියන යෝජනාව අපි ගේනවා. ඒ වගේම අපේ කොට්ටාසේ තියෙන බරපතල ප්‍රශ්නයක්, ෆයිනස් වගාවෙන් ඇති වී තියෙන පරිසර ප්‍රශ්නය, ජල හිගය, ඒ වගේම මේ ගස් වවලා තියෙන 1982 වැනි දීර්ඝ කාලයකට ප්‍රථම මං හිතන්නේ මේ ගස්වල ආයුෂ කෙලවර වෙලා තියෙන්නේ. ඒ ගස්වල ආයුෂ ප්‍රමාණය දැනට අවසන් වෙලා තියෙන්නේ. එනිසා මිනිස් සමාජයට සහ සත්ව සමාජයට හිතකර වූ පරිසරයක් නිර්මාණය කිරීම සඳහා මේ පයිනස් වගාවේ කිසිම සතෙක් කූඩුවක් හදන්නේ නැහැ, සත්වයකට ආහාරයක් නිෂ්පාද වෙන්නේ නැහැ, ඒ ගහක් යට සතෙක් ජීවත් වෙන්නේ නැහැ, මිනිස්සුන්ට ජීවත් වෙන්න බෑ. එනිසා මේ අපේ කොට්ටාසේ මං හිතන්නේ රජයේ ඉඩම් සතුව විතරක් පයිනස් අක්කර 18,000 ප්‍රමාණයක් වවලා තියෙනවා. මං හිතන්නේ මේ පයිනස් වගාව ඉවත් කරලා ජනතාවට හිතකර, සත්තුන්ට හිතකර පරිසරයක් නිර්මාණය කිරීම සඳහා මේ ඉඩම් ප්‍රමාණය යොදා ගන්නව නම් හොඳයි කියන යෝජනාව අපි ගේනවා. මං හිතන්නේ අපි කීප විටක් මේ පිළිබඳව දැනුම් දීමක් කරත් මංහිතන් ඒ පිළිමඳ තාම නිශ්චිත පිළිතුරක් නිශ්චිත ක්‍රියාමාර්ගයක් මේ වෙනතුරු ලැබිලා නොමෙන නිසා ගරු ජනාධිපත්තුමාගේ අපි පත්කල ජනාධිපත්තුමාගේ මේ බලය පවතින කාලය තුළ අපි මේ ගේන යෝජනාවන් ක්‍රියාත්මක කිරීම සඳහා එතුමාට බලය තියෙනවා. මම දැක්කා එතුමා මැයි දින රැස්වීමේදී කියලා තියෙනවා මම 2020 බලය අතාරින්න නැවත බලයට ඒම සඳහා කටයුතු සිද්ධ කරනවා කියලා. මම එතුමට යෝජනා කරනවා ඔබතුමාට බලය ලබලා දීලා මේ ඔබතුමා බලය ඉන්න අවස්ථාව මං හිතන්නේ මේ රටේ ගත්තාම ආසන 165යි තියෙන්නේ. මේ ආසන 165ට වෙනම ෆයිල් 165ක් දාලා එක් එක් කොට්ටාසයට තිබෙන පරිසර ප්‍රශ්න පිළිබඳව වෙන්වෙන් වශයෙන් පරීක්ෂණයක් කරලා ඒ පිළිබඳ පිළියම් යොදනවා නම් ඔබතුමාට තවත් කාලය තියෙනවා. ඒ නිසා අපි ඒ කටයුත්ත සිද්ධ කරන හැටියට ඔබතුමාගෙන් ගෞරවයෙන් ඉල්ලා සිටිනවා. මං හිතන්නේ ඔබතුමා ඒ කළ කතාවේ හැටියට ඔබතුමා මේ ජනාධිපති පුටුවේ වාඩි වෙලා ඔබතුමාට ඒ කළ යුතු කාර්යයන් කිරීමට බලය තියෙන මේ මොහොතදී නොකළ ඔබතුමා 2020 මැතිවරණයට ගිහිල්ලා අදිසියෙන් හරි ආයේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයෙක් වෙන්ට සිද්ධ වුණොත් ඔබතුමා එදාටද මෙවුව කරන්න කියන ප්‍රශ්නේ අපිට අහන්න සිද්ධ වුණා. ජනතාව වෙනුවෙන් මොකද ජනතාව එහෙම ප්‍රශ්නයක් අපිට යොමු කරනවා. ඒක නිසා ගරු සභාපතිතුමනි ඒ වගේම මේ රටේ කරන විශාලතම ව්‍යාපෘතියක් හැටියට මොරගහ කන්ද ජල ව්‍යාපෘතියට පස්සේ කරන ජල ව්‍යාපෘතිය උලපනේ විදුලි බලාගාරය ආරම්භ කිරීම සහ ඒ ආශ්‍රිත ජල ව්‍යාපෘතිය මහවැලි ගඟ හරස්කොට කිලෝමීටර 3ක් පොළොව යටින් යන ඒ උමං මාර්ගය තුළින් විදුලි බලාගාරයක් ආරම්භ කිරීම මේ ව්‍යාපෘතියේ මේ විදුලි ව්‍යාපෘතිය ආරම්භ කිරීම සඳහා ගාමිණී දිසානායක මැතිතුමා 1982 එතුමගේ කඩිනම් මහවැලි ව්‍යාපෘතියට අදාළ ව්‍යාපෘතියක් හැටියට මේක පහුගිය ආණ්ඩුවත් මේ ආණ්ඩුවත් එක් එක් යෝජනාවල් ගණනලා මේ කඩිනමින් මේ ආරම්භ කරලා මේක ජනතාවගේ පහසුව සඳහා විවෘත කිරීම සඳහා රටේ අවශ්‍යතාවය සඳහා විවෘත කිරීම සඳහා උත්සාහයක් දරුවත් මං හිතන්නේ අවුරුදු 3ක කාලයක් ගඩයා කියන මාළු ආරක්ෂා කිරීම සඳහා දැනට මිලියන 30ක් මේ මාළුවා සංරක්ෂණය කිරීම සඳහා යොදවලා තියෙන මං හිතන්නේ මාළුවෙක් අහුවෙලත් ඇත්තෙත් නැ මේ සංරක්ෂණවලින් ප්‍රයෝජනයක් ඇත්තෙත් නැ මිලියන 30 ප්‍රයෝජනයක් ඇත්තෙත් නැ නිසා මේ ගඩයා කියන මාළුවා ආරක්ෂා කර මහවැලි ගඟේ මං හිතන්නේ පටන් ගත්ත තැන ඉඳලා අවසාන තැන දක්වා මේ මාළුවා ඉන්නවා. මේ උලපනේ කොට්ටාසි ඩයිනමයිට් යොදමින් විවිධ වූ ආකාරයෙන් මාළු මත්ස්‍යයන් අල්ලන තැනක් හැටියට මං හිතන්නේ මේ මාළුවා ජීවත් වෙනවද නැද්ද කියන එක අපි දන්නේ නැහැ. ඒත් පරිසර ප්‍රශ්නයක් යොදා ගනිමින් මේ රටට පරිසර ආරක්ෂා විය යුතුයි අපි ඒකට එකඟතාවය ප්‍රකාශ කරනවා. හැබැයි ඒත් මේ පරිසර ප්‍රශ්නයක් මුවා කරගනිමින් මේ රටේ මොරගහ කන්දට පස්සේ යෝජනා කරන දැනට ආරම්භ කරලා මූලික වැඩකටයුතු කරගෙන යන උලපනේ මොරගොල්ල විදුලි බලාගාරය ආරම්භ කිරීම සඳහා මේ පරිසර ප්‍රශ්න නිරාකරණය කරමින් මං හිතන්නේ ජනාධිපතිතුමාගේ මේ අමාත්‍යංශ යටතේ පවතින මේ ව්‍යාපෘතීන් ඉක්මන් කරලා ජනතාවගේ හිතසුව පිණිස වැඩ කිරීම සඳහා මේ යෝජනා ක්‍රම ක්‍රියාත්මක කරනවා නම් හොඳයි කියන යෝජනාවම ගෙනෙනවා. ඒ වගේම අද උදේ ගරු මුදල් අමාත්‍යතුමාගේ මංගල සමරවීර ගරු අමාත්‍යතුමාගේ අමාත්‍යංශයේ යටතේ මෙහෙවන ව්‍යවසායක පාරාදීසයක් මේ රටේ බිහි කිරීම සඳහා
ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩියක් තියෙනවා.
ඒ ගන්න
ගරු මන්ත්‍රීතුමා විනාඩියක් තියෙනවා.
ඒ ගන්නා උත්සාහය තුළ එතුමගේ ඒ දීර්ඝ කාලීන සැලැස්ම අනුව ඒ ක්‍රියාත්මක කිරීම සඳහා යෝජනා කරන ඒ ව්‍යාපෘතීන් පිළිබඳව අපි දැනුවත් කරා. මං හිතන්නේ මේ ව්‍යාපෘතීන් ඒ එතුමගේ දර්ශනයට අනුව එතුමගේ හදවත එකඟව අනුව එතුමා මේ දේශපාලන ජීවිතයේ ලැබුවා වූ හසල අත්දැකීම් තුළ අපි විශ්වාස කරනවා එතුමට ඒ තමන්ගේ දර්ශනය ඉදිරිපත් කරලා මේ රටේ ජනතාවගේ අහිංසක ජනතාවගේ ගොවි ජනතාවගේ ඒ සිතුම් පැතුම් ඉස්සු කිරීම සඳහා එතුමා ඒ ගන්නා උත්සාහය මල්පල ගන්න උනොත් මං හිතන්නේ මේ රටේ විශාල දියුණුවකට මේ රටේ ජනතාවට ඉතා දියුණු මාර්ගයකට අවතීර්ණීමේ හැකියාවත් තියෙනවා. ඒ නිසා එතුමායි ගන්නා උත්සාහයත් මං හිතන්නේ පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරු හැටියට අපි පසුපෙළේ මන්ත්‍රීවරු හැටියට එතුමා අපිව දැනුවත් කරලා අපි සියලු දෙනා කැඳවගෙන මේ කටයුතු සිදු කිරීමට උත්සාහ දැරීමේ ඒ වගේම අපේ අදහස් ලබා ගැනීම සහ අපිටත් අවස්ථාව ලබා දීම පිළිබඳව එතුමාටත් ස්තුතිවන්ත කරමි. ස්තුතිවන්ත වෙමින් අතිගරු ජනාධිපතිතුමා ඒ වගේම අගමැතිතුමා ඇතුළු ගරු අමාත්‍ය මණ්ඩලය සහ සියලු පාර්ලිමේන්තු ගරු මන්ත්‍රීවරුන්ගේ උත්සාහයෙන් තුලින් මේ පාරිසරික ප්‍රශ්න විසඳමින් මේ කටයුතු මේ රටේ සමස්ත ජනතාවගේ හිතසුව පිණිස විසඳීමට අවස්ථාව ලැබේවායි ප්‍රාර්ථනා කරමින් අවස්ථාව ලබා දීම පිළිබඳව ඔබතුමාට ස්තුති කරමින් නිහඬව ස්තුති.
නන්ද්‍රි ගෞරව ඩග්ලස් දේවානන්ද අවර්ගල්
சபைகளுக்கு தலைமை தாங்குகின்ற கௌரவ உறுப்பினர் அவர்களே, இந்த நாட்டை பொறுத்தவரையில் மிக மிக அதிகமாக கவனம் செலுத்தப்பட வேண்டிய விடயம் சூழல் பாதுகாப்பாகும். அதே நேரம் இந்த நாட்டில் அதிகமாக கவனம் செலுத்தப்படாத ஒரு விடயமாக இருப்பதும் சூழல் பாதுகாப்பு என்றே கருத வேண்டியுள்ள நிலையில் இந்த விடயம் தொடர்பில் எனது கருத்துக்களை பதிவதற்கு வாய்ப்பு வழங்கியமை தொடர்பில் முதலில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். சூழல் பாதுகாப்பு தொடர்பில் நிறையவே பேசப்பட்டும் அதிக அளவிலான விளம்பரங்கள் செய்யப்பட்டும் எத்தனையோ திட்டங்கள் பற்றி இந்த நாட்டில் பேசப்பட்டு வருகின்ற போதிலும் உண்மையிலே அவற்றால் இந்த நாட்டின் சூழல் பாதுகாப்பு பெறுகின்றதா என்பது கேள்விக்குறியாகவே இருக்கின்றது. தொல்பொருள் மிகை கொண்ட அடர்த்தியான அனுராதபுர பகுதிகளை டோசர் இயந்திரங்களால் கொண்டு நாசப்படுத்திவிட்டு தவறு நடந்துவிட்டதாக கூறிக்கொள்ளும் நீங்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் தொல்பொருள் என்ற பெயரில் பல்வேறு இடங்களை மறைத்து தடுத்து வைத்திருக்கின்றீர்கள். இதுபோன்று பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதிகள் என பெயரிடப்பட்டுள்ள பல வனங்களிலிருந்து பாரிய அளவில் மரங்கள் வெட்டப்பட்டு கடத்தப்படுகின்றன. இந்த நிலையில் நாட்டின் வன அடர்த்தியை அதிகரிக்கப் போவதாக கூறுகிறீர்கள். வனங்கள் அழிக்கப்பட்டு என்று பல மாவட்டங்களில் மக்கள் அன்றாடம் வன விலங்குகளுடன் போராடி கொண்டே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, விவசாய செய்கைகள் நாளாந்தம் பாரிய அளவில் அழிக்கப்பட்டு வருகின்றன. சூழலை பாதுகாப்பதற்கு மரக்கன்றுகள் நடுவதாக கூறி ஆயிரக்கணக்கில் நடப்பட்டாலும் நாட்டில் நாட்டிய பின்னர் அவற்றை பராமரிப்பதற்கு அவருமின்றி அவை கருகியும் கால்நடைகளுக்கு உணவாகியும் மறைந்து விடுகின்றன. அடர்ந்த பாதுகாப்பு வனங்களில் எல்லாம் மரங்களை வெட்டி கொண்டு எமது பகுதிகளில் எமது மக்களது வாழ்வாதார குடியிருப்பு பகுதிகளெல்லாம் வன இலாக்காக்களுக்கு சொந்தமானவை என எல்லைகள் இடுகின்ற பரிதாப நிலையையும் காணக்கூடியதாக உள்ளது. கடந்த கால யுத்தம் காரணமாக மிக அதிக அளவில் பாதிக்கப்பட்ட மக்களான முல்லைத்தீவு மாவட்ட மக்களில் பெரும்பாலானவர்கள் குடியிருக்க வீடுகள் என்று இருக்கின்ற நிலையில் தேசிய வீடமைப்பு அதிகார சபையினால் வழங்கப்பட்டுள்ள வீடமைப்பு திட்டத்தினை ஒட்டிசுட்டான் பிரதேச செயலகம் முருகண்டி மாங்குளம் பகுதிகளில் ஒதுங்கியிருந்த அரசகாணியில் அத்திவாரமிட்டு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளவிருந்த நிலையில் வனவள திணைக்களத்தினர் அதனை தடுத்து நிறுத்தியுள்ளனர். அது மட்டுமல்ல, அங்கே பணிகளில் ஈடுபட்டிருந்தவர்களை மிகவும் மோசமான முறையில் நடத்தியிருக்கின்றனர். இவ்வாறு எமது மக்களது காணிகள் உட்பட பெரும்பாலான காணிகளை வனவள திணைக்களத்தினர் வடக்கு கிழக்கு மாகாணங்களிலே கையகப்படுத்தியிருக்கின்றனர். 1983 தென்பகுதியில் ஏற்பட்டிருந்த இனக்கலவரங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட தமிழ் மக்களுக்கென கிளிநொச்சி மாவட்டத்தில் பூநகரி பிரதேச செயலத்திற்கு உட்பட்ட ஜெயபுரம் என்னும் கிராமம் உருவாக்கப்பட்டு இங்கு குடியேறப்பட்ட மக்களின் வாழ்வாதாரத்திற்கென தேவன் குளத்தின் கீழ் 548 ஏக்கர் வயல்நிலம் ஒதுக்கப்பட்டிருந்தது. கடந்த கால யுத்தம் காரணமாக கைவிடப்பட்டிருந்த மேற்படி வயல்நிலத்தில் பயிர்ச்சகையில் ஈடுபடுவதற்கென தற்போது அங்கு குடியிருக்கின்ற சுமார் 500 குடும்பங்களைச் சேர்ந்தோர் 2010 முயற்சித்து வருகின்ற போதிலும் வனவள திணைக்களத்தினர் அதற்கு தடையாக இருந்து வருகின்றன. நான் இங்கு குறிப்பிடுவது ஒரு சில உதாரணங்கள் மட்டுமே. இதை போன்று வனவள திணைக்களத்தின் கடுபடிகள் தடைகள் காரணமாக வடக்கு மாகாணத்திலும் கிழக்கு மாகாணத்திலும் பெரும்பாலான மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையிலேயே வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது. பாதுகாப்பு தரப்பினர் ஒரு புறம், வன ஜீவராசிகள் திணைக்களத்தினர் இன்னொரு புறம், தொல்பொருள் திணைக்களத்தினர் மறுபுறம், வனவள திணைக்களத்தினர் ஒரு புறம் என, மகாவலி அபிவிருத்தி சபையினர் ஒரு புறம் என அனைத்து தரப்பினரும் அங்குள்ள காணிகளை கையகப்படுத்தி கொண்டால் நமது மக்கள் வாழ்வது எங்கே, வாழ்வாதாரங்கள் ஈட்டிக்கொள்வது எங்கே என கேட்க விரும்புகின்றேன். வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் காடழிப்புகள், சட்டவிரோத மணல் அகழ்வுகள் மிக மிக தாராளமாக நடந்தேறுகின்ற நிலையில் அவற்றை தடுத்து நிறுத்த வேண்டிய அதிகாரிகளே அவற்றிற்கு துணை போகின்ற நிலையில் விவசாய நிலங்களில் இயற்கையாக அதிகளவில் வளரக்கூடிய சுண்ணக்கற்களை பயிர் செய்வதற்காக அகற்றும் போது அவற்றை அப்புறப்படுத்தும் போதும் அந்த கற்களை விற்று அன்றாடம் தங்களது வாழ்வாதாரங்களை தேடிக்கொள்வதற்கு முயற்சிகள் மக்கள் முயற்சிக்க மக்கள் கைது செய்யப்படுகின்றனர். ஆயிரக்கணக்கில் தண்டப்பணங்கள் செலுத்துவதற்கு ஆளாக்கப்படுகின்றனர். கிளிநொச்சி மாவட்டம் உட்பட வடக்கு மாகாணத்தின் பல்வேறு விவசாய நிலங்கள் இன்று உவர்நீர் தளங்களாக உருமாறி வருகின்றன. இந்த விடயம் தொடர்பில் நான் பல முறை இந்த சபையிலே எடுத்து கூறியிருக்கின்றேன். நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கூறப்பட்ட போதிலும் இதுவரை எவ்விதமான நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. இத்தகைய காரணங்களால் எமது மக்கள் இப்போது குடியிருக்கின்ற பகுதிகளை விட்டும் வெளியேறி வருகின்ற நிலையில் நீங்களும் பல்வேறு சாக்குப்போக்குகளை கூறிக்கொண்டு காணி நிலங்களை கையகப்படுத்தி கொண்டால் எமது மக்கள் என்ன செய்வார்கள் என்பது பற்றி நீங்கள் சற்று மனிதாயமான ரீதியிலாக சிந்தித்து பார்க்க வேண்டும். எமது மக்களின் எந்த பிரச்சனையை எடுத்தாலும் உடனே இனவாத சாயம் பூசப்பட்டு அதனை சுயலாப அரசியலாக்க பார்க்கின்றீர்கள். அல்லது அவ்வாறு ஆக்கப்படுகின்ற சுயலாப அரசியலுக்கு அச்சப்பட்டு மௌனமாகி விடுகின்றீர்கள். அன்றி அந்த பிரச்சனைகளை எவ்வாறு தீர்ப்பதென்பது பற்றி நீங்கள் சிந்திப்பதில்லை. வடக்கு கிழக்கு மக்களை அந்நியமாகவே பார்க்கின்ற போக்குகளை கொண்ட நீங்கள் அந்த பகுதிகளை பிரித்து கையாளுகின்றீர்களே அன்றி அவ்வாறு பிரிக்க வேண்டிய தேவை எமது மக்களுக்கு ஒருபோதும் கிடையாது என்பதையும் நான் இந்த சபையிலே வலியுறுத்தி கூற விரும்புகின்றேன். நீங்களே அப்படி ஒரு மாயை உருவாக்கி நீங்களே அதற்கு பதில் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். வேறு எதையுமே நீங்கள் செய்வதாக இல்லை. இன்று வடக்கிலே தொடர்கின்ற வறட்சிக்கு பெரிதும் காரணமாக இந்த சூழல் அழைப்பு நடவடிக்கைகளே காணப்படுகின்றன. தெற்கிலே மலையக பகுதிகளில் இயற்கை அனர்த்தங்கள் வருடந்தோறும் நிகழ்வதற்கு காரணமும் இந்த இயற்கை அழிப்பு நடவடிக்கைகள் தான் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சூழல் பாதுகாப்பு என்பது கொழும்பு நகரில் குப்பை கொட்டாமல் ஏனைய பிரதான நகரங்களில் குப்பை கொட்டாமல் பார்த்து கொள்வது மட்டுமல்ல, முழு நாட்டினையும் பிரதிபலிக்கின்ற வகையில் அந்த ஏற்பாடுகள் வலுவுள்ளதாக மேற்கொள்ளப்படல் வேண்டும். காலநிலை சீர்கேடுகளால் ஏற்படுகின்ற அனர்த்தங்கள் தொடர்ந்தும் ஏற்படுகின்றன. அனர்த்த இடங்கள் பற்றி ஏற்கனவே குறிப்பிடுவதும் சில வேளை மறந்து விடுவதும் அங்கிருந்து மக்களை வெளியேறுமாறு எச்சரிக்கை விடுவதும் மக்கள் பாதிக்கப்பட்டால் அது குறித்து தகவல்களை செய்தியாக சொல்வது மட்டும்தான் தொடரும் இந்த நாட்டின் அனர்த்த முகாமைத்துவமாக இருக்கின்றது. ஏற்கனவே இயற்கை அனர்த்தங்கள் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களில் பெரும்பாலானவர்கள் இன்னும் உரிய இருப்பிடங்களின்றி அவதி உறுகின்றார்கள். வடக்கிலே பாதுகாப்பு தரப்பினர் கையகப்படுத்தி கொண்டுள்ள எமது மக்களின் காணி நிலங்களை விடுவிப்பதற்கு நிதி கேட்கப்படுகின்றது. இங்கே அவிசாவலை சாலாப பகுதிகளில் இராணுவ களஞ்சியம் வெடித்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னும் உரிய நிவாரணங்கள் வழங்கப்படவில்லை. தெற்கிலேயே இத்தகைய அனர்த்தங்கள் ஏற்படுகின்ற பொழுது தனியார் துறையினர் குறிப்பாக தனியார் ஊடகங்கள் முன்வந்து செய்கின்ற பணிகளில் ஓரளவு ஏனும் அரச தரப்பினர் செய்வதற்கு முன்வருவதில்லை என்று கருத்தே மக்கள் மத்தியில் இருந்து வருகின்றது. இந்த நாட்டில் பிரதான கங்கைகள் பெருக்கெடுப்பு காரணமாக அனர்த்தங்கள் ஏற்பட்டு
வருகின்றன. 2 நிமிடங்கள் உள்ளது.
இந்த கங்கைகளை ஆழப்படுத்துவது, தூர்வாற்றுவது, தூர்வாறுவது, கரைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை முன்னெடுப்பது போன்ற பல்வேறு துறைகளை சார்ந்து சிந்திக்கின்றீர்களா என்பது பற்றி தெரியவில்லை. பொலித்தீன் தடை பற்றி இங்கே விவாதிக்கப்படுகின்றது. இந்த நாட்டை பொறுத்தவரையில் நாளாந்த பொலித்தீன் பாவனை சுமார் 20 மில்லியன் என்றும் நாளாந்த லன்ஷீட் பாவனை சுமார் 15 மில்லியன் என்றும் தெரிய வருகின்றது. இதில் 40% மீள் சுழற்சி செய்யப்படுவதாகவும் ஏனைய 60% கழிவுகளாக அகற்றப்படுவதாகவும் தெரிய வருகின்றது. இந்த கழிவுகளில் கணிசமானவை இந்த நாட்டின் நிலத்தில் நீர்நிலைகளில் தேங்கி கிடக்காமல் இருக்க முடியாது. இவற்றையெல்லாம் இனங்கண்டு இவற்றை அகற்றுவதற்கு இதுவரையில் மேற்கொண்டுள்ள முயற்சிகள் என்ன என்பது பற்றி கேட்க விரும்புகின்றேன். பொலித்தீன் தடை குறித்து நீங்கள் நகர பகுதிகளிலேயே குறிப்பாக அவதானத்தை செலுத்துவதாக தெரிகின்றது. நகரங்களை விட்டு தூர பகுதிகளுக்கு சென்று பாருங்கள். பொலித்தீன்களால் ஏற்பட்டுள்ள சூழல் பாதிப்புகளை உங்களால் கண்டுகொள்ள முடியும். கொழும்பில் கூட இரயில் பாதைகளை அண்டியதான பகுதிகளில் செய்தி பகுதிகளில் போய் பாருங்கள். பொலித்தீன்களை, பிளாஸ்டிக் வகைகளை எரிக்கின்ற செயல்பாடுகளை காண முடியும். ஏற்கனவே ஒரு முறை பொலித்தீன் பாவனையில் மாற்றம் கொண்டு வந்த பொழுது உணவகங்களில் ஒரு சாப்பாட்டின் விலை 10 ரூபாவாக அதிகரித்தது. பின்னர் அரிசி விலை, தேங்காய் விலை அதிகரித்த பொழுது மேலும் 10 ரூபா அதிகரித்தது. பின்னர் எரிவாயு விலை அதிகரிப்பில் 10 ரூபாவும் எரிபொருள் அதிகரிப்பில் மேலும் 10 ரூபாவும் என அதிகரித்துள்ளது. எனவே பொலித்தீன் தடையுடன் ஊக்கக்கூடிய வகையிலான மாற்று ஏற்பாடுகளுக்கான ஊக்குவிப்புகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். காகிதம் சார்ந்த உற்பத்திகளை பரவலாக ஆரம்பிக்கலாம். அதற்கென வாழைச்சேன காகித ஆலையை பயன்படுத்தலாம். பயணசார் உற்பத்திகளை மேலும் ஊக்குவிக்கலாம். இதன் காரணமாக எமது பகுதிகளில் தொழில் வாய்ப்புகளையும் பெருக்கிட முடியும். எனவே இவற்றை ஊக்குவிக்க முன்வாருங்கள். அதேபோன்று இந்த நாட்டின் சூழலை பாதுகாப்பதற்கு பரந்தளவிலான திட்டங்களை வலுவுள்ளதாக பலமுள்ளதாக முன்னெடுக்கும் வழியை பாருங்கள் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. கரு காமினி லோக்குகே மந்துமா.
சபாபத்துமணி, பார்சர கட்டு பிரிமத சசோதன ஹதாக்கரண முகத்ததி வச்சனக்கு இப்போ கதாக்கரன் லபியம் மங்க அகே கொட்ட சலக்கணும். அது மே ரட்டம ஆபதா தத்துவக்கிற பத்துலா தீன முகத்துக்கு அப்பி ஈயே கரு கதாநாயக துமாக்கெங் இல்லி மக்கரா மே தத்துவ பிரிமதவ விசேஷ விவாதம் கரண்டுக்கு நூத் எத்துமாயக்கிட்ட அப்பிட்ட அவசரம் துணினே நூத் அதே எப்படி வந்தவ விவித மந்திரி ஒரு கதாக்கர ராட்டே தத்துவ பிடிபந்த அப்ப எக்காத்தக்கிங் சத்துட்டு வேணும் சமஹார காட்டுத்து எதாட்டு வாட வந்துட்டு சித்தவியும் பிடிபந்தவ ஏவகம தவத் விசால அடுப்பாடு விடத்தி ஏவகம மே பார்சர கட்டுத்து பிடிபந்தவ கதாக்கரண கொட்ட அது அப்பே கொட்டாசோல்ட்டு விசால பிரச்சனையாக்டி எதா கோட்டாபே ராஜபக்ச மெத்துமா யூடிஏக்க பாரவ கட்டவுத்து கருண கொட்ட வேரஸ்கங்க யோஜனாக்கிரமே ஆரம்பக்கர வேரஸ்கங்க யோஜனாக்கிரமே ஆரம்பக்கர நிசா அது அப்பே பலாத்தோல பொருளஸ்கம் தீவுல பெட்டிய போகுந்தர ஜாலிகொட பிரதேச மதுரங்க அட்டையடுக்கு நேவத்து ஏ வகையம் கசல கலங்கராக்கர வேணு வேணும் தெத்துமா விசால வடப்பில்ல கத்திக்கர அது ஏவா கிரியாத்மக நொக்கரீம் நிசா மே வர்ஷாப காலே கரதியான பலாத்து அன்ன பெரி விதியட்ட கசலவலின் பெரியல கிசிம கலமனா கரணையாக நேத்துவ இத்தாம் அசீரு தத்துட்ட பத்தெல்லாத்தீன் அதே நிசா லங்காயம் கசல கரதியானட்டு கெல்லதான் எப்படி வந்தவ பௌகிய காலவில் விசால பிரஸ்தியாக கட்டல் வக்கத்தியுன
දැන් ඒ ගැටලුව දවසෙන් දවසම වැඩි වෙලා තියෙනවා. කසල කළමනාකරණය පිළිබඳව විවිධ අය කතා කරාට ඒක කිසිම සිදුවීමක් වෙලා නැහැ. එදා ඒ පිළිබඳව ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමාගේ ප්‍රධානත්වයෙන් මහින්ද රාජපක්ෂ මැතිතුමාගේ ආණ්ඩුව විශාල වැඩපිළිවෙලක් ඇති කළ එකට ක්‍රියාත්මක කරන්න මුදල් වෙන් කළ තුනක් මිලියන 2000ක්. පුත්තලම අරුක්කාල් වලට ගිහිල්ලා සෞඛ්‍ය ආරක්ෂක විදියට එක තැන්පත් කරන්න එකට වැඩපිළිවෙලක් ඇති කළා තිබුණා. මුත් එදා ඊට පස්සේ පරිසර අමාත්‍යංශය කිව්වා ඒක බෆර් සෝන් එකේ ඉන්න කරන්න බැරියයි කියලා. ඊට පස්සේ පෞගේ කාලේ නැවතත් ඒක ක්‍රියාත්මක කරනවා කියලා තීන්දු කරා. ආයවැලේකනේ මිලියන 2000ක් වෙන් කරා. අද වෙනකන්වත් ඒ කටයුත්ත වෙලා නැහැ. අපේ පළාත කසල වලින් පිරලා ගිහිල්ලා තියෙනවා. ඒ කසල වලට තවත් විදුලි බලය නිපදවන යෝජනා ක්‍රමයක් එනවා කියලා කිව්වා. නුත් තාම ඒවා පිළිබඳව පරිසර ඇගීමක් කළා නැහැ. පරිසර වාර්තාවක් ඇවිල්ලා නැහැ. සමහර සමාගම් වල ගිවිසුම් අත්සන් කළා තියෙනවා. අයාලේන යන වැඩපිළිවෙළක් බවට පරිවර්තනය වෙලා තියෙනවා. මේක අපේ පළාත්වල ජනතාවට ඉතාම සෞඛ්‍යයට හැම අංශයෙන්ම අනුතුරක් බවට පත් වෙලා තියෙනවා. දැන් මේ වර්ෂාව සමේ අපේ පළාතට ගඳ හැතැම්ම 3-4ක් දුරට එනවා. අනිත් පැත්තේ රත්මලාන්ට දෙහිවලට හැම පළාතම අද මදුරුවන්ගේ මැස්සන්ගේ ලෙඩ රෝග වලින් බෝ වෙන තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. වේරස්ගග යෝජනා ක්‍රමයේ දෙවනි අදියර තවම හරියට ක්‍රියාත්මක වෙන්නේ. ඒවට මුදල් ජාත්‍යන්තරයෙන් ඇම්බිලා තියෙනවා. අදාළ ඇමතිවරයා දන්නේ නැහැ. පළාත් සභාවේ නගර සභාපතිතුමා දන්නේ නැහැ. රජය දන්නේ නැහැ. කවදා හරි දවසක කොළොන්නාවේ කුණුවන්දෝගේ ප්‍රශ්නයක් වුණාට තමයි අස්සරලා බලන්නේ. ඒ ආවට මහජනයට ජීවත් වෙන්න බැරුව ඉන්නේ. පරිසරය ගැන කොච්චර කතා කරත් වැඩක් නැහැ. ඒ පරිසරයේ ඇතිවෙන බාධක වලට සලසුම් ක්‍රියාත්මක කරන්න සලසුම් තියෙනවා. ඒවට මුදල් වෙන් කළා තියෙනවා. ඒවාද ක්‍රියාත්මක වෙන්නේ නැහැ. එක එක්කෙනා තමන්ට වාසි විදියට ක්‍රියා කරන. මට මතකයි එදා අපේ රජයේ තියෙන කාලෙත් ඔය බලශක්ති නිෂ්පාදනය කරන ආයතන මෙහෙට ඒව පිළිබඳව පරීක්ෂා කරලා බැලුවාම ඒව ඊට වඩා නරක ප්‍රතිඵල ගෙනල් දෙන. ඒ නිෂ්පාදනය කරන රේවලේන ඇස් අලු ඒවලේන අලුත් ලික්ක මීට වඩා විසධාතුත්වයට ඒවා පිළිබඳව පරීක්ෂා කරන්නේ නැතුව ඒ පිළිබඳව දැනුවත් කරන්න නැතුව ඒවා පිළිබඳව විශේෂඥ දැනුම ගන්න නැතුව විවිධාගේ ඌමනාවල් පිට ඒව අනුමත කළා. අද ක්‍රියාත්මක කරන්න බැරි තත්ත්වයට පත් වෙලා තියෙනවා. එහෙම ආයතනයක් කරන නම් පළමුවෙන්ම කරන්න ඕනේ පරිසර වාර්තාවක් ගන්න. තාම එහෙකටවත් පරිසර වාර්තාවක් කරන්න. හැබැයි ගිවිසුම් අස්සම් කළා තියෙනවා. ඉතින් මේක අපේ පළාතේ අයකට අනතුරට පත් කරන ක්‍රියාදාමයක් බවට පරිවර්තනය වෙනවා. එහෙනම් මේවා පිළිබඳව මීට වඩා ගැඹුරෙන් කල්පනා කරන්න සිද්ධ වෙලා තියෙනවා. ඒ වගේම වේරස්ගාවේ යෝජනා ක්‍රම ඉදිරි කටයුතු ආරම්භ කරන්න ඕනේ. ඒකේ කටයුතු ගියේ නැත්නම් ඒ යෝජනා කර ප්‍රයෝජනයක් නෑ. අද බෙල්ලන්විල ඇති කළා තියෙන ව්‍යායාම මන්තිරු ඒ අලවල් වේලි දැන් නඩත්තු වෙන්නේ නෑ. කවුරුවක් ඒකට බලන්නේ නෑ. ඉතින් මේ අපි මොනතරම් අනපනත් සම්මත කරත් මේ පාර්ලිමේන්තුවේ මේ අනපනත් කොච්චර ක්‍රියාත්මක කරන්න නැත්නම් මේ එකකින්වත් ප්‍රයෝජනයක් ඇති වෙන්නේ නෑ. අපි ගම් වතුර ගැලුවාම අඟුල් ගාන බලනවා කොච්චර තියෙනවද කියලා. අඟුල් ඕන ගාන බල පාර්ලිමේන්තුවට ඇවිල්ලා මේ කතා කරන. නෝත් ගමට ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ගියාම ප්‍රශ්න ගොඩයි. මේ අද කියන සුන්දර කතාව නෑ. රත්නපුර ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ගියාම, කුරුවිට ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ගියාම, හංවැල්ල ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ගියාම, කළුතර ප්‍රාදේශීය ලේකම් කාර්යාලයට ගියාම මේ කියන සුන්දර කතා නෑ. ඒ අයට තියෙන පහසුකම් ලැබිලා නැහැ. මෙන්න මෙහෙම තත්ත්වයක් මේ රටේ තියෙන. පාර්ලිමේන්තුව තුලට ඇවිල්ලා නම් හොඳට පත්‍ර බලාගෙන මේ තරම් කටයුතු කරා කියනවා. නමුත් අපි ඒ ස්ථානයට
ගියා. ගරු මන්තුමා තව විනාඩියක් තියෙනවා.
ඒ ස්ථානයට ගියා. ඒ තත්ත්වෙන්නේ නැහැ. වාසුදේව නායකාරවත්තුමා කිව්වේ ඒ ස්ථානයේ තියෙන තත්ත්වය. ඇමතුමා කියනවා කඩදාසියක් බලාගෙන මේ තරම් කටයුතු අපි කරුවයි කියලා. එහෙනම් අපි පමුණාසලකින් ඉල්ලා හිටින් පෞගිය කාලවල තිච්ච දේවල් දිහා තවදත් බලන්න. තාමත් නැහැ. එදා හංවැල්ලේ යටවිච්ච මිනිසුන්ට ගෙවීම ඉවර කළා. ශාලාවේ බෝම්බ වත්තු විච්චකේ ඉවර කළා. එයා ගලාප ගෙවල ඉවර කළා නැහැ. කොලොණ්ඩාවේ අලාප ගෙවල ඉවර කළා නැහැ. සාවස්කන්දේ ගෙවල් හදලා දීලා ඉවර කළා නැහැ. එහෙනම් මේවා පිළිබඳව සැලකිලිමත් වෙන්න කියමින් මගේ වචන ස්වල්පව අවසන් කරනවා. බොහොම ස්තුතියි.
Thank you.